நமஸ்காரம். நம்முடைய சனாதன தர்மத்தின் அடிப்படை வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம் இவைகள். இதில் முதலில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வேதங்களுக்கு பெருமை அனாதி, அபௌருஷேயம். இன்ன காலத்தில் பிறந்தது எனும் தேதி கிடையாது. யார் ஒருவர் சொன்னார், எப்போது சொன்னார் என்கிற தகவலும் கிடையாது. வேதமும் இன்ன தேதியில் தான் பிறந்தது என்று பலரும் சொல்ல முற்பட்டாலும், ஆனால் அதை சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. மற்ற எந்த நூலுக்காக இருந்தாலும் அதற்கு இன்ன தேதி, இப்போது இப்படி பிறந்தது, இன்னார் சொன்னார் என்று கூறலாம். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை எத்தனை எத்தனை பழமையான ஆச்சாரியர்களை நமக்கு தெரியுமோ, அந்த ஆச்சாரியர்கள் வரை இந்த வேதம் என்பது ரொம்ப பழமையானது என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கும் தேதி சொல்ல முடியவில்லை. இப்ப என்னால் என்னுடைய முப்பாட்டன் எப்போது இருந்தார், என்ன செய்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறார். ஆனால் என்னுடைய பாட்டனால் அதை சொல்ல முடியணும். என்ன, அவருக்கு அருகில் இருப்பார். ஒரு 15 தலைமுறைகளுக்கு முன்னால் என் தாத்தா என்ன சொன்னார், என்ன பண்ணியிருக்கார், பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் 12 தலைமுறைக்கு முன்னால் இருந்த தாத்தாவுக்கு அவரை பத்தி தெரியும். அதே போல இப்ப நமக்கெல்லாம் வேதத்தினுடைய தேதி தெரிய வேண்டாம். நமக்கு 1000 ஆண்டுகள் முன்னால் ராமானுஜர் இருந்தார், அவருக்காவது தெரிந்திருக்க வேண்டும். அவருக்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கரர் எழுந்தருள் இருந்தார், அவராவது எனக்கு அருகில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்க வேண்டும். வேண்டாம், சங்ககால தமிழை எடுத்துக்கொள்வோம். பரிபாடல் முதலான மிக தொன்மை வாய்ந்த, பழம வாய்ந்த தமிழ் நூல்கள். அப்ப அந்த தமிழ் நூல்கள் எழுதினவர்கள் அவர்கள் காலத்துக்கு சற்று முன்னாலாவது இருந்திருக்க வேண்டும். சங்ககால தமிழில் வேதங்கள் போற்றப்படுகின்றன. வேதத்தில் சொல்லப்பட்ட சமயங்களாய் சைவமும் வைணவமும் நன்கு சங்ககால தமிழில் காணப்படுகின்றன. இன்னும் கேட்டால், சங்ககால தமிழில் எந்த சமயங்கள் காணப்படுகின்றனவோ அவைதான் பழமையானவை, அவற்றைத்தான் எல்லாரும் பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். காலப்போக்கில் அப்படி இப்படி அது மாறியிருக்கலாமே தவிர, சங்ககாலத்தில் இருந்தவை எவை என்று கேட்டால், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், கணாபத்தியம் இவைதான் இருந்திருக்கின்றன. இவைகளை பற்றி தான் சங்க புலவர்களும் சங்ககால தமிழே தெய்வங்கள் என்று கொண்டாடுகின்றன. சரி, அப்ப அந்த சங்ககாலத்தில் வேதங்கள் போற்றப்பட்டுள்ளனவே, அப்போ சங்ககால தமிழ்ங்கிறது மிக பழமையானது, அவற்றாலேயே வேதங்கள் போற்றப்படுகின்றன. அதோடு இல்லை, அவைகளாவது நமக்கு அருகில் ஓரளவுக்கு நாள் தெரிஞ்சு வேதங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றனவா? நாள் இல்லை. அந்த சமயங்களும் அந்த நூல்களுமே வேதம் அனாதி, பழமையானது, என்ன தேதி சொல்ல முடியவில்லை. ஆனால் அத்தனைக்கத்தனை பழமையானவை வேதங்கள். அந்த வேதத்தை அடிப்பற்றித்தான், அடிவற்றித்தான் பாரத தேசமே வாழ்ந்து வந்தது. இதனால் நாம் எல்லாரும் தமிழர்கள். தமிழ்ங்கிறது அனாதியான மொழி, அதனால தான் சங்ககால தமிழ்னே சொல்லி வருகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியே தமிழன் உள்ளார். அப்ப நமக்கு ஒரு பெருமை, சம்ஸ்கிருதத்துக்கு நிகர் பலபடிகள் உயர்ந்தது தமிழ். அப்படிப்பட்ட தமிழ் நூல்களான சங்க நூல்களிலும் சைவமும் வைணவமும் போற்றப்பட்டு வேதங்கள் போற்றப்படுகின்றன. அப்படின்னாலே அதனுடைய பழமையை தொன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா மேலோட்டமா பார்த்தா என்ன சொல்ல தோணும்னால், வேதம் எல்லாம் பிராக்டிக்கலா, கவைக்கு உதவுமா, இன்றைய காலத்துக்கு உதவுமா, அதெல்லாம் ரொம்ப இம்ப்ராக்டிக்கல், உதவாது, அது சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியது என்று நமக்கு தோணலாம். அதனால்தான் அது அவ்வளவாக பிரச்சாரத்துக்கே வராமல் ரொம்ப ஜாகிரதையா யாரோ ஒரு சிலருக்குள்ளேயே சுத்தி வருகிறது. அது எல்லாருக்கும் பயன்படும்னால் அப்ப எல்லாரையும் சென்று அடைய வேண்டாமா என்று தோணும். கண்டிப்பாக அது எல்லாரையும் சென்று அடைந்துள்ளது. இன்னைக்கு நாம மரம் நடுறோம்னாலோ குளம் வெட்டுகிறோம் என்றாலோ இது இத்தனைக்கும் எப்படிப்பட்ட புண்ணிய காரியம், என்ன புண்ணியம் கிடைக்குங்கிறது வேத வேதாந்த இதிகாச புராணங்களில் தான் உள்ளன, வேதத்தில் தான் உள்ளது. அதைத்தான் இஷ்டாபூர்த்தம்னு சொல்லுவார்கள். ஒரு பக்கம் யாகம் யஜ்ஞம் ஹோமம் இவற்றை செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் மரம் நடுதல், குளம் வெட்டுதல், கோயில் கட்டுதல், அன்னத்தை நிரம்ப விளைத்து ஏழைகளுக்கு கொடுத்தல், இதை போல நிறைய விஷயங்கள் வேதத்தில் உள்ளன. அதைத்தான் இவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறின பிற்பாடும் இன்று புரிந்து கொண்டு செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்ன ஜீவகாருண்யத்தை அவ்வளவு அழகாக பேசினது வேதம். ஆனால் என்ன பிரச்சாரம் நடந்துடும்னால், மிருகங்களை கொலை செய்வதை பற்றித்தான் வேதம் பேசியிருக்கு. அதைத்தான் பௌத்தர்களும் ஜெயினர்களும் எதிர்த்தார்கள் என்று பிரச்சாரம் பண்ண பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் ஒத்தொத்தரும் வேத புத்தகத்தை எடுத்து படித்து எது உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்லுவதையும் பார்க்க வேண்டாம். புஸ்தகங்கள் உள்ளன, ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்ப்பு உள்ளது, எடுத்து படிச்சிட வேண்டிதானே. படிச்சா உண்மை தெரிய போகிறது, யார் பேச்சு எதற்கு உங்களுக்கு. அதனால் அப்ப வேதங்கள் பழமையானவை, ரொம்ப பிராக்டிக்கல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை ரொம்ப முக்கியம், என்விரான்மெண்ட்டை காப்பாத்தணும், குளோபல் வார்மிங்கிறது ஒரு பெரிய அலாரமா இருக்கு, எல் நீனோ எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு, நாம இயற்கையை பாதுகாக்கவில்லை, இது இத்தனை இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோமோ அது அத்தனையுமே அன்றைக்கே வேதங்கள் சொல்லிவிட்டன. இன்னொரு கோணத்துல பார்ப்போம். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப இந்த சங்ககால தமிழிலேயும் திருக்குறளிலேயும் எந்த சம்பிரதாயம், மதம், எந்த தெய்வங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள்னு பாருங்க. அப்ப அந்த தெய்வங்கள் தானே பாரதத்துக்கு தெய்வம், அந்த தெய்வங்கள் தானே பழமையான தெய்வங்கள். அது தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்துக்காக இருக்கட்டும், நேபாளத்துக்காக இருக்கட்டும், அகண்ட பாரதத்தில் எல்லாமே அதுதானே வாழ்ந்து வந்தது. அப்போ அந்த வேதங்களுக்கு ஒரு சிறப்பு. திருக்குறளால் போற்றப்பட்ட சமயம், சங்ககால தமிழால் போற்றப்பட்ட சமயம் வேத சமயம், வேத வைதிக மார்க்கம். அந்த வேதத்துக்கு வலுவூட்டுமா போலே இதிகாசங்கள் புராணங்கள், அதை இன்னும் பிராக்டிக்கல் ஆக்கிறதுக்காக. ஏன் இதை சொல்ல வந்தேன்னால், வேதம் நேர எல்லாரும் சென்று அடைகிறதா இல்லையே, அதனாலதான் இம்ப்ராக்டிக்கல்னு சொல்றோம் என்று வாதம் வைக்கலாம். எதுவுமே நேரத்தான் சென்றடையும் என்று நினைச்சுக்க முடியுமா? ஒரு சங்கீதத்தை எடுத்துப்போம். நாம என்ன இப்ப பாடிட்டு இருக்கோமோ அதுவா ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் சங்கீதம்? இப்பவும் ஒரிஜினல் ஃபார்ம் இருக்கு. மூலமா எப்படி? ஸ்வரங்கள் இருக்கும், அந்த ஸ்வரங்களை சுத்தி மேலக்கர்த்தா ராகங்கள் இருக்கும். அந்த ரா ஃபார்ம்ல இப்ப நம்மால பாடிட முடியுமாண்ணா? பண்ண முடியாது. அது நம்மை எப்படி வந்து அடைய வேண்டுமோ, இப்ப 24 கேரட் கோல்டு இருக்கு, ஒரு செயின் பண்ண முடியாது, அதை 22 கேரட் ஆக்கினா தான் பண்ண முடியும். உடனே ஒருத்தர் சொல்லலாம், பத்திரா அப்ப 24 கேரட் கோல்டு வேஸ்ட், சொல்ல முடியுமா? அந்த 24 கேரட் கோல்டு இல்லாட்டால் 22வையோ 18னையோ பண்ணவே முடியாதே. அதை போலத்தான் இதுவும். வேதங்கள் இதிகாச புராணங்களில் வழியில் தான் நம்மை வந்து அடையும். ஏன் வேதமாவே வந்தா என்னன்னால் அது ரா ஃபார்ம். எப்படி 24 கேரட் கோல்டோ 24 கேரட் கோல்டோ போலது. அதை அப்படியே உபயோகப்படுத்த முடியுமா? அதை படித்து கொண்டு அதை படித்திருந்த ரிஷிகள் எல்லாம் இதை பற்றி இப்படி நாம பயன்படுத்தணும் என்று ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இரும்பு இருக்கு, இரும்பு உபயோகப்படணும். இரும்பு கட்டிய கொண்டு வீட்டில் வச்சிருந்தா உபயோகப்படுமா? அது இரும்பு கட்டில் ஆகணும், நாற்காலி ஆகணும், மேஜை ஆகணும், அப்பதான் உபயோகப்படும். எப்படியும் கட்டிலும் நாற்காலியும் மேஜையும் தான் எனக்கு உபயோகம். இரும்பால் உபயோகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை போல இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தினுடைய அர்த்தங்களை கருத்துக்களை நம்மிடத்தில் கொண்டு செல்வதற்காக செய்யப்பட்ட பொருள்கள். அதுதான் அதுக்கு இருக்கிற பெருமை. ஒன்றும் வேண்டாம், நியூக்ளியர் எனர்ஜி, அணு உலைகள்லாம் இருக்கு, அணுசக்தி இருக்கே, அது எவ்வளவு உபயோகமானது. எத்தனையோ விஷயத்தில் பயன்படுகிறது. நமக்கு மின்சாரம் வீட்டில் வந்து நித்தப்படி லைட் எரியறதே, அதற்கே அணுசக்தி கூட அதுல இருந்தெல்லாம் வருது. அதுக்குன்னு அணுசக்தி நம்ம வீட்டுக்கு வருமான்னா? வராது. அணுசக்தியை நம்ம கையில் கொடுப்பார்களோ? கொடுக்கவும் மாட்டார்கள். அதை எத்தனை செக்யூரிட்டி வால் போட்டு ஜாகிரதப்படுத்தி வச்சிருவா? ஏன்னா அது ரா ஃபார்ம். அதிலிருந்து பயன்படாதுன்னு நினைச்சக்கூடாது. அது எப்படி நம்ம வீட்டுக்கு வரணுமோ அந்த முறையில் வந்து நமக்கு அது பயன்படும். அதே போல வேதம், அதனால எந்த கஷ்டமும் இல்லை. அதனுடைய மேல் தோன்றல்கள், அதனுடைய பொருளை விளக்க வந்தவை தான் இதிகாசங்கள் புராணங்கள். இப்ப இன்னொன்னு சொல்லலாம். சரி, வேதத்தை ஏற்றுக்கொள்கிறோம், தேதி கிடையாது, பழமையானவை, உதவுபவை, எல்லாம் சரி. ஆனா இதிகாசங்களும் புராணங்களும் வந்தேரிகள், அவை பிற்சேர்க்கைகள், மனிதர்களால் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள். அது மனிதர் செய்திருக்கட்டும், கடவுள் செய்திருக்கட்டும், அதில் இருக்கிற கருத்துகள் பயன்படுகின்றனவா இல்லையா? கண்டிப்பா பயன்படும். இப்ப இப்படி ஒரு வாதம் வச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பயன்படுகிற, இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு கூட பயன்படுகிற கருத்து புராணங்களில் எழுதப்பட்டுள்ளன, ஆனால் பிற்சேர்க்கை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தப்பில்லையே. அப்ப சனாதன தர்மம், ஹிந்து தர்மம்னு ஆரோ ஒரு சிலர் கொடுத்த பெயர். இது கொண்டு ஹிந்து மதம்னு அந்த நாளில் பேர் கிடையாது, இது சனாதன தர்மம். அதை விட வைதிக மார்க்கம்னு வச்சுடுங்க, வேத மார்க்கம். இதுதான் அன்னிலேருந்து இருந்துட்டு இருக்கிற மார்க்கம். அந்த வேதம் எவ்வளவு புரோக்ரஸிவ்னு பார்க்கணும். புரோக்ரஸிவ்னால் காலத்துக்கு தகுந்தா போல தன்னை மாற்றி அமைச்சுக்கிறது, மக்கள் முன்னேற்றத்துக்கு தகுந்தா போல தன்னை மாற்றிக்கொள்கிறது. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு உண்டே, வேதம் மாறவே மாறாதுன்னு. இப்ப பாருங்க, இதிகாசங்களும் புராணங்களும் மனிதர்களால் இயற்றப்பட்டு பின்னால் வேதங்களுக்கு சேர்க்கப்பட்டவைன்னு சொன்னால் அப்ப வேதம் அடாப்ட் பண்ணிக்கிறது அர்த்தம் இல்லையா? சமுதாயம் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதிகாச புராணங்களை கொண்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுனால், தன்னை மாற்றி அமைத்துக் கொள்றதுனால், அப்ப ரொம்ப முன்னேற்றத்தில் ஆசை இருக்கிற மதம் சனாதன தர்மமாகிவிட்டது. அப்ப இந்து மதம் என்னைக்கும் அன்னன்னைக்கு என்னென்ன முன்னேற்றம் வருமோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனாலதான் வேத காலத்தோட வேதத்தோட நிற்காமல் இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் இத்தனையும் வந்தன. அதனால ஒண்ணு, இப்ப மனிதனால் இயற்றப்பட்டதுன்னு சொல்றதுல தப்பில்லை, ஏத்துண்டா தானே சமுதாய முன்னேற்றம் வரும். அப்ப ஹிந்துவிசம் ரொம்ப புரோக்ரஸிவ், அதனாலதான் அந்த ரா ஃபார்ம்ல இருக்கிற வேதத்தோட நிறுத்திக்காமல் அதை நல்லா பிராக்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இல்லே, இப்படி நாங்க ஒத்துக்கல, இதிகாச புராணங்களும் வேதத்தினுடைய பகுதிகள் தான், அதெல்லாம் ஒன்றும் புரோக்ரஸிவா பின்னால் சேர்க்கப்பட்டதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, ரொம்பவே நல்லதாக போயிட்டு. அப்படின்னால் இன்றளவுக்கு பயன்படக்கூடிய பிராக்டிக்கல் கருத்துக்களே வேதங்கள் அன்றே தங்களோட சேர்த்து இதிகாச புராணங்களாக வைத்துக் கொண்டுள்ளன. அப்ப எவ்வளவு தொலைநோக்கு பார்வை! இதிகாசங்களும் புராணங்களும் பழமையானவை, மனிதன் இயற்றவை அல்ல, வேத காலத்திலிருந்தே இருப்பவை அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப தொலைநோக்கு பார்வை ரொம்ப உயர்ந்ததுன்னு ஒத்துண்டாகணும். இல்ல இல்ல, அதெல்லாம் பிற்சேர்க்கைகள் தான். அந்தந்த சமுதாய மாறுதலுக்கு தகுந்து இதிகாச புராணங்கள் எழுதப்பட்டு விட்டனான்னு சொன்னால் அப்பவும் நல்லதுதான், ப்ரோக்ரெசிவ் திங்கிங். அப்ப மேல் வரும் காலத்துக்காக பார்த்து அடாப்ட் பண்ணிக்கொண்டு யாருக்கும் இன்னி வரைக்கும் ரெலவெண்டா இருக்கணும், இன்னைக்கும் பயன்படுறதா இருக்கணும்ங்கிறதுக்காக வேதமே என்னமா தன்னை அமைத்துக் கொள்ளுகிறது. நான் இப்போ இன்னைக்கு வேதத்தை பத்தின ஒரு சிறு பகுதியை, அது எவ்வளவு தூரம் நமக்கு பயன்படும், இன்றளவுக்கு ரெலவெண்டா இருக்கு, அதை ஏன் பிரச்சாரப்படுத்தலைன்னால் படுத்தாமலே இல்லை, அதை எந்த ஃபார்ம்ல பிரச்சாரப்படுத்த வேண்டுமோ அந்த ஃபார்ம்ல பிரச்சாரப்படுத்தின்னு இருக்கும். இப்ப இருக்கு, இங்கிலீஷ் தான் இருக்கு. இங்கிலீஷ் கிராமரை யாரானு பிரச்சாரப்படுத்தி கொண்டிருப்பார்களா? இங்கிலீஷை எப்படி பேசிக்கலாம், கிராமர் வேணும், எது வேணுமோ அவ்வளவு அளவுக்கு தான் வேணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப மொபைல்ல SMS அனுப்புறோம், வாட்ஸ்அப் அனுப்புறோம்னால் அப்படியே கிராமர் படித்து விட்டா எல்லாரும் அனுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கிராமர் வேண்டாமா? வேணும். அந்த கிராமர் நேரம் என் வீட்டுக்கு வருமா? வராது. அது எந்த முறையில வருமோ அப்படித்தான் வரும். அதை போலத்தான் வேதங்கள், 24 கேரட் கோல்டு அப்படித்தான், எல்லா தங்கம் செப்பு இது முதலான எல்லா தாது பொருள்களும் அப்படித்தான். எந்த உருவத்தில் நம்ம வீட்டுக்கு வருமோ அடாப்ட் பண்ணிக்கொண்டு நமக்கு பயன்படத்தக்க அந்த உருவத்தில் தான் வேதம் எப்போதும் நம்மை சுத்தி இருக்கும், இயங்கும், நம்மையும் இயக்கி கொண்டிருக்கும். இந்த அடிப்படையை முதல்ல சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.